من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا القرآن أقواما ويضع به آخرين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சண்டைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சண்டைக்குரிய கண்ணியத்துக்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு கடமையாக்கி ஏற்படுத்தி இந்த மாதத்தின் உயர்வுக்காக வேண்டி இந்த மாதத்திலே சண்டையான குர்ஆனையும் அல்லாஹ் இறக்கியிருக்கார். குர்ஆனை இந்த மாதத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்தது இந்த மாதத்தினுடைய உயர்வை இன்னும் கூட்டுவதற்கு அதிகப்படுத்துவது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்ட மாதம், குர்ஆனும் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது என்று குர்ஆனின் மூலம் இந்த மாதத்திலே உயர்வை அல்லாஹ் இன்னும் கூட்டுகிறான். உதாரணத்திற்கு ஒரு மஜ்லிஸ், ஒரு சபை, ஒரு விழா, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துடைய உயர்வை குறிப்பிடுவதற்கு சிறப்பம்சத்தை எடுத்து காட்டுவதற்கு சொல்லுவார்கள், இந்த கூட்டத்திலே இவர் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள், இன்ன இன்ன பெரிய மனிதர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் கலந்து கொள்வது, அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருவது அந்த கூட்டத்திற்கு ஒரு மகிழ்ச்சி. சங்கையான குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கி வைக்கப்பட்டது, அது இந்த மாதத்துக்கு இன்னும் மதிப்பு. எனவே இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பது இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துவதில் மிகவும் பிரதானமான ஒரு அம்சம். ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை ஏற்படுத்திய நோக்கத்தை குறிப்பிடுகிறான், லஅல்லகும் தத்தகூன், முத்தகீங்களாக ஆகுவதற்கு, பயபக்தி உடையவர்களாக நீங்கள் மாறுவதற்கு. அந்த தக்குவாவை பயபக்தியை எங்கிருந்து படிக்க வேண்டும், அது குர்ஆனில் இருந்து அல்லாஹு தஆலா ஆரம்பத்தையே சொல்லிவிட்டான். ஹுதன்லில் முத்தகீன், சந்தேகம் இல்லாத இந்த வேதம் இதே தக்குவாதாரிகளுக்கு பயபக்தி உடையவர்களுக்கு வழிகாட்டுகிறது. எனவே இந்த மாதத்துடைய நோக்கத்திற்கும் குர்ஆனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஒரு மனிதன் குர்ஆனிலே நிறைய ஈடுபடுவது, நேரம் கொடுப்பது இந்த மாதத்தை கௌரவிப்பதில் உள்ளது. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலும் தான் மரணம் செய்திருந்த குர்ஆனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பாடம் கொடுப்பார்கள் என்று சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. மரணிப்பதற்கு முந்தைய இறுதி வருடத்திலே இரண்டு முறை ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் குர்ஆனை பாடம் கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்டது. பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் யோசிப்போம், குர்ஆனை நாம் எந்த இடத்திலே வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதம் என்கிறோம், எங்களுடைய வழிகாட்டு என்கிறோம், எங்களுடைய நீர்வழிக்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட இந்த உம்மத்தின் அளவும் உயர்வும் குர்ஆன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே இந்த குர்ஆனுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த குர்ஆனுக்காக வேண்டி எவ்வளவு நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி இருக்கிறேன். குறிப்பாக குர்ஆனுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுக்கு நான் எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறேன். வெறுமனே பார்ப்பதற்கே நன்மை குர்ஆன். குர்ஆன் ஓத தெரிய ஒரு வயோதிப்பர் ஏதோ திருப்பிராயத்திலே சங்கடம் அல்லது அவருடைய அறியாமை தெரியாதனத்தினால் குர்ஆனை ஓத கிடைக்கவில்லை. இப்போ 55 வயதில் இருக்கிறார், 60 வயதில் இருக்கிறார், குர்ஆன் ஓதிக்கொள்றதுக்குரிய அமைப்பிலும் அவர் இல்லை. இந்த வயோதிப்ப மனிதர் கூட வெறுமனே அவருடைய குர்ஆனின் மீதுள்ள அன்பு முஹப்பத் அவருக்கு கவலை ஏற்படுகிறது. குர்ஆன் ஓத தெரியாதே, வெறுமனே குர்ஆனை தாழ் திரட்டி திரட்டி பார்த்து கொண்டு போகட்டும், அதற்கும் நன்மை இருக்கு. அந்த குர்ஆனை ஒவ்வொரு நாளும் அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலே அமரட்டும். அவர் யாழ்வா, இந்த குர்ஆனை நான் ஓத படித்துக் கொள்ளவில்லை, அது என்னுடைய தவறு, மன்னித்துவிடே, வெறுமனே இந்த கண்ணினால் உன்னுடைய வாசகங்களை பார்க்கிறேன் என்று அந்த குர்ஆனை அவர் திரட்டி 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 எத்தனையோ முறை திரட்டி முடிக்கட்டும். அல்ல, அதன் மூலமும் அவரை மன்னித்து கபூல் செய்யலாம். அல்லாஹ் பார்ப்பது அடியானுடைய தேட்டத்தையும் அடியானுடைய முயற்சியையும். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால், எத்தனையோ பெரும் பெரும் பாவங்களில் இருந்தவர்களை எல்லாம் எந்த வார்த்தையின் மூலம் இலக வைக்க முடியாத, உருக்க வைக்க முடியாத அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உருக்க வைத்ததுதான் இந்த குர்ஆன். அப்படிப்பட்ட ஒரு சக்தியும் பிரகாசமும் வெளிச்சமும் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள் இருக்கு. சாதாரணமான வார்த்தை அல்ல. இதனால் தான் இந்த குர்ஆனை ஜனாபத்துடைய நிலையிலே குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு தொழுகையிலே ஓடும் பொழுது 100 நன்மை, தொழுகைக்கு வெளியிலே உருவுடன் எழும் பொழுது ஒரு தொழுகை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. உரு இல்லாமல் அதாவது வெறுமனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவருக்கும் ஒரு எழுத்துக்கு 1 நன்மை, நன்மை விழுந்து கொண்டே. ஆனால் இந்த பரிசுத்த குர்ஆனை ஜனாபத்துடைய நிலையிலே இந்த குர்ஆனை நாவினால் மொழிவது ஹராம், அவ்வளவு பரிசுத்தமாக. குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது இந்த நாவினால் அந்த குர்ஆனுடைய வசனத்தை மொழிவது ஹராம், பாவம். ஏன்? அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தத்தை அவர் நவீன்காக்குவதை போல. ஒரு பெண் ஹைதுடைய காலத்திலே குர்ஆனை அவருடைய அந்த அசுத்தமான காலத்திலே குர்ஆனை ஓதுவது ஹராம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குர்ஆன் பரிசுத்தமானது. அந்த குர்ஆனை வுது இல்லாமல் அந்த குர்ஆனை தொடுவது ஹராம், அது அந்த அளவுக்கு பரிசுத்தமானது. அது தெளிவாக வந்திருக்கிறது. லா யம்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிரன், பூர்த்தியான பரிசுத்தத்தில் இருக்கக்கூடியவர். ஒரு மனிதன் பூர்த்தியாக பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நிலை அவர் வுதுவோட இருக்கும் பொழுது. தெருக்களிலிருந்து முஸ்லீமாக இருந்தாகிவிட்டால் அவர் பரிசுத்தமானவர் தான். என்றாலும் உருவுடன் இருக்கும் நிலைதான் ஒரு மனிதன் பூரணமான பரிசுத்தத்தின் மீது இருக்கும் நிலை. இதனாலதான் அதீசிலே ஒவ்வொரு நேரமும் எல்லா நேரங்களிலும் உருவோடு இருப்பதின் மீது உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதீசிலே வந்திருக்கிறது, உணு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சைத்தானியத்தான ஆபத்துகள் வந்தால் நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்ளுங்கள். அர்த்தம் என்னன்னா, உணுவோட இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட உயிரலாட்டங்கள் அவரின் மீது ஏற்பட மாட்டார். அதனால் நல்லவர்கள் சாலிவுங்கள் 24 மணி நேரம் உணுவுடன் இருப்பதன் மீது பேணுதலாக இருந்திருக்கிறார். குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால், அதனுடைய ஒரு வார்த்தை அந்த காலத்திலே இருந்த அரபியர்கள், இஸ்லாத்துக்கு வெளியிலே இருந்த இஸ்லாத்திலேயே விரோதிகள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய தலைவர்மார்கள் மக்காவுக்குள்ளே ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கென்று சில முக்கியஸ்தர்களை அனுப்பும் பொழுது கூட என்ன சொல்லி அனுப்புவார்கள், அவர் ஓதக்கூடிய குர்ஆனை மட்டும் காவினால் கேட்டுவிடக் கூடாது. அவங்களுக்கும் பயம், கேட்டுட்டான் என்றால் சில பேர் அவன் மாறிடலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது குர்ஆன். அதனால காதுக்குள்ள பஞ்ச அடைச்சி கொண்டு வருவாங்க. அந்த பகுதியால போகும் நேரத்துல குர்ஆன் காதுக்குள் விழுந்துவிடக் கூடாது.
அவங்க பார்வையும் அறிந்திருந்தார்கள். அதனால் அரபு பார்வையும் தெரிந்தவர்களுக்குத்தான் குர்ஆனுடைய உண்மையான ருசியும் கிடக்கும். அவர்கள் அந்த பாசை உடையவர்களாக இருந்ததினால் அவர்களுடைய உள்ளத்திலே அவசரமாக அதை பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்ததே. அதனால் அந்த காலத்திலே இஸ்லாத்தை எதிர்த்த பயங்கரமான காபிர்கள் மக்காவுக்குள்ளே ரசூலுல்லாஹு கருணாமையால் நடந்து செல்லும் பொழுது கூட இந்த குர்ஆன் காதுக்குள்ளே விழுந்து உள்ளத்தை தொட்டுவிடக் கூடாது என்பதற்கு காதை அடைத்துக் கொண்டு செல்லும். உசைபின் உதய் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அல்லதீன முர்தஹா மக்காவுக்கு வருகிறார். அந்த பகுதியால் போகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் திலாவத்து காதுக்குள்ளே விழுந்துவிடக் கூடாது என்பதற்கு காதிலே பஞ்ச அடைச்சி கொண்டு வார். அது கவிதரை அந்த குர்ஆனுடைய ஓசை கேட்குது. இவருக்கு இன்பம் தாங்குறதுக்கே தான் பஞ்ச கலட்டிட்டு கொஞ்சம் கேட்போமேனு கேட்டார். கொஞ்ச நேரம் கேட்டவர் ரசூலுல்லாஹ் ஓதி முடித்து விட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருக்கு பின்னாலே போறார். இவர் ஓதிய குர்ஆனை பற்றி அவரிடத்திலே போய் கேட்கும் அப்படி அழகான வாசகங்களை முடிந்தாரே. போனவர் இஸ்லாத்திலே பயங்கர விரோதியாக இருந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் திரும்பினார். பிற்காலங்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திலே பயங்கரமான விரோதி மாத்திரம் இல்லாமல் அந்த காலத்திலே பொதுவாக பேசுவார்கள், உமருடைய கழுவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ்வளவு இஸ்லாத்தின் மீது பயங்கர எதிரி என்றால் ரசூலுல்லாஹை கொலை செய்வதற்கு யார் தயார் என்ற தப்பி நடந்த பொழுது அதற்கு உமர் தான் இருந்தார். அந்த கழுத்தை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். அந்த அளவுக்கு வெறுப்பு அவருடைய உள்ளத்தில், எப்படிப்பட்ட அசுத்தமான உள்ளமாக இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்திலே அந்த அளவு கடினத்தன்மையுடன் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த உறுதியாக வந்த உமருடைய உள்ளத்தை ஒரு நிமிடத்திலே ஒரு வார்த்தை குர்ஆனுடைய வசனம் சகோதரி தன்னுடைய கணவனுக்கு படித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே இன்னி அனல்லாஹு லா இலாஹ இல்லான ஃபஅபுதுனி என்ற அந்த ஒரு வாசகம் தான் அந்த உள்ளத்தை எப்படியே கரைத்து விடுகிறது. குர்ஆனுடைய ஒரு வார்த்தை, ஒரு வாசகம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானே, அந்த குர்ஆன் லிமாஃபி சுதூர் உள்ளங்களிலே உள்ள சகல நோய்க்கும் மருந்து, உடல் ரீதியாக உள்ள சகல நோய்க்கும் நோய் நிவாரணி. அப்படிப்பட்டதுதான் குர்ஆன். ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே உள்ள கசடுகள், குரோதங்கள், விரோதங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், நஜீசான நோய்கள், சந்தேகங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது. குர்ஆன் அப்படிப்பட்டது. உள்ளத்தை துப்புரவாக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம் தான் குர்ஆன். எவ்வளவு ஓதுவாரோ அந்த அளவுக்கு நயவஞ்சகத்தனத்திலிருந்து நீங்கி விடுவார். அந்த குர்ஆன் அவருடைய முகத்திலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும், அவருடைய உள்ளத்திலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும், அவருடைய உறுப்புக்களிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும். அந்த குர்ஆனை யார் அதிகமாக பேசுவாரோ, அந்த குர்ஆனிலே யார் அதிகமாக ஈடுபடுவாரோ, அல்லாஹ் பேருக்கு இல்லாத வித்தியாசமான நுணுக்கங்களை அப்படிப்பட்டவர்களுக்கு வழங்குவார். குர்ஆனுக்குள்ளே சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறானே, ஹமா ஏதாவது புதிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்தா, உடனே முடிவு சொல்றதுக்கு இயலாத ஒரு பிரச்சனையாக இருந்தா என்ன சொல்லுவாங்கண்டா, ரெண்டு நாளைக்கு பின்னால வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் குர்ஆனை திறந்து சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஓத ஆரம்பிச்சோம். இவருடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வை குர்ஆனுக்குள் இருந்து எடுக்க வேண்டும். ஏன் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் உங்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம், அந்த குர்ஆனுக்குள்ளே சகல பிரச்சனைகளுக்கும் சகல விடயங்களுக்கும் தெளிவும் தீர்வும் இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு இருக்கிறது குர்ஆனுக்குள்ளே. ஆனால் அந்த குர்ஆனுக்குள்ளே போய் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தெரிந்து கொள்ள முடியாத நிலை எங்களிலே இருப்பதனால் நாம் நினைக்கிறோம் குர்ஆனுக்குள்ளே அப்படியெல்லாம் கிடையாது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹியலே குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார். இந்த பிரச்சனை உள்ளத்திலே எழுந்து கொண்டு இதற்கு அடுத்த ஆயத்திலே விளக்கம் கிடைக்கலாம், அல்லது அதனை அடுத்து வரக்கூடிய ஆயத்திலே விளக்கம் கிடைக்கலாம் என்று ஓதிக்கொண்டு போகும் பொழுது ஒன்றோ ஆரம்ப பகுதியிலே அல்லது நடுவிலோ இறுதியிலோ எப்படியோ ஒரு இடத்திலிருந்து அதற்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு விளக்கும் அவர்கள் உடனடியாக அழைத்து சொல்லுவார்கள், குர்ஆனுக்குள்ளே தீர்வு இருக்கிறது, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இதுதான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்படுகிறார், ஒரு ஒரு பெண்
ஆறு மாதத்துல புள்ளைய பெற்றெடுத்துட்டான். ஆறு மாதத்துல குழந்தை பெற்றெடுத்து விட்டார். இது சாத்தியப்படுமா? ஆறு மாதத்துல பூர்த்தியான குழந்தை வரலாமா? நாங்க பொதுவாக விளங்கி வைத்திருக்கிறோம், பத்து மாதம் குழந்தை சுமக்க வேண்டிய காலம், ஒன்பது மாதம் தான் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாட்டி குறமாசம். ஆறு மாதத்தில் ஒரு புள்ள ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அல்லது சில வேலை விஷயம் விளக்கம் இல்லாம அந்த பெண்ணுக்கு அவதூறு கட்டிக்கணும். ஆறு மாதத்தில் எப்படி கிடைச்சலாம்? இது தவறு நடந்திருக்கலாம். இவரால் இமாம் ஷாஃபியிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ஆறு மாதத்தில் ஆய்வு செய்துவிட்டு சொன்னார்கள், ஒரு குழந்தை ஒரு பூர்த்தியான குழந்தையை ஆறு மாதத்தில் ஒரு தாய் பெற்றெடுக்கலாம். எங்கிருந்து சொல்றீங்க? குரானுக்குள் இருக்கிறது. வெறுமனே சரித்திரத்தில் குரானை நீங்க ஆரம்பத்தில இருந்து கடைசி வரையில வாசித்தாலும் அதுல எங்கேயுமே ஒரு சரித்திரமும் இருக்க மாட்டாது. ஆறு மாதத்தில் ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஆறு மாதத்திலே ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்ற வார்த்தை இருக்க எப்படி இமாம் சாஹிப் சொன்னாங்க? தரிஜமத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தரிஜமத்தில் குரானை நீங்க வெளிரங்கமாக வாசித்துக் கொண்டு போனா அதுல எங்கே முரடத்தில் ஈமான் கொண்டவர்கள் என்றோ அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டு அல்லது ஆதமுடைய மகன் என்றோ சொல்லப்பட்டு ஒரு தாய் குழந்தையை ஆறு மாதத்தில் பெற்றெடுக்கலாம் ஒரு தரிஜமாவும் இருக்கார். எங்கிருந்தெடுத்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குரானுக்கு லஹு லஹுன் வலதுன், ஒரு குரானுக்கு வெளி அர்த்தம் ஒன்று இருக்கிறது, இன்னும் ஒன்று இருக்கிறது உள் அர்த்தம். வெளிரங்க வார்த்தைக்குரிய அர்த்தம் தர்ஜுமாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமனே தர்ஜுமாவை முழுமையாக வாசிப்பதன் மூலம் முழு குரானையும் அதனுடைய பூர்த்தியான வடிவத்திலே விளங்க முடியாது. வெளிரங்கத்தில் அர்த்தத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்ளலாம். குரானுடைய வெளிரங்க அர்த்தத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்ளலாம். உள்ளே எத்தனை விளக்கங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறதோ அவைகளை தேடுவதற்கு அதற்குள்ளே ஆய்வு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இமாம்களுடைய கிதாபுகளை வாசிக்க வேண்டும். அரபு பாசையில் எவ்வளவு பாண்டித்துவம் பெற்றிருப்பாரோ அந்த அளவுக்கு அந்த குரானுக்குள்ளே உண்மையான தக்வாவுடைய உள்ளத்தில் அந்த குரானுக்குள்ளே நுழையும் பொழுது அதற்குள்ளே அவர் அறியாத நாளுக்கு நாள் புதிய புதிய விளக்கங்கள் அந்த குரானுக்குள் இருந்து வந்து கொண்டிருக்கும். இன்று வரையில் அன்றிலிருந்து பெரும் பெரும் முடிவடையக்கூடியதல்ல. ஒவ்வொருவருடைய தகுவாவுக்கும் ஏற்ப அதற்குள் இருந்து வெளிச்சங்கள் வெளியாகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஆறு மாதத்தில் பூர்த்தியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம். குரானுக்குள்ளே இருக்கிறது. எந்த குரான் இருக்கு சொன்னாங்க? குரான்கள் நீங்க ஒரு இடத்துல ஓதுவீங்க, வஹம்லுஹு வகிதாலுஹு தலாதுன சஹ்ரா. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறான், ஒரு தாய் குழந்தையை சுமந்து அவள் அந்த குழந்தையை சுமந்ததிலிருந்து பால் ஊட்டுவதை நிறுத்தக்கூடிய அந்த காலம் முப்பது மாதம், அதாவது ரெண்டரை வருடம். தாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒரு தாய் குழந்தையை சுமந்ததிலிருந்து அவள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பருவத்தை முடிவு அதாவது முடிக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய அந்த மொத்தமான காலம் முப்பது மாதம், அதாவது ரெண்டரை வருடம். இன்னும் இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வெறுமனை பாலூட்டக்கூடிய காலத்தை மாத்திரம் பிரித்து வேறு இடத்திலே சொல்லுகிறான், தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பூர்த்தியாக இரண்டு வருடங்கள் பாலூட்டுகிறார்கள். இந்த சொல்லாம் குழந்தையை சுமந்து பாலூட்டுவதை நிறுத்தக்கூடிய காலம் முப்பது மாதம் ரெண்டரை வருடம். அங்க சொல்றான், ஒரு தாய் குழந்தைக்கு பாலூட்டிய காலம் ரெண்டு வருடம். பாலூட்டுவதற்கு இந்த முப்பது மாதத்துல ரெண்டு வருடத்தை இல்லாமல் இன்னும் மிச்சம் ஆறு மாதம். எனவே ஒரு குழந்தையை ஆறு மாதத்திலே சுமந்து பூர்த்தியான குழந்தையாக பெற்றெடுக்கலாம் என்பதை இந்த இரண்டு ஆயத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறான் இந்த விளக்கத்தை கொடுத்தார். இதுதான் குர்ஆன். தஃப்ஸீர் துருல் மன்சூர் இமாம் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார். இமாம் மன்சூருடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஈசபுனு மூசா அல்லது மூசபுனு ஈசா.
இவர் ஒரு நாள் நல்ல 14வது நாள் சந்திரன் பரிபூரணமாக இருக்கக்கூடிய அந்த நாள்ல மனைவியும் நல்ல ஒரு அழகான மனைவி, இவர் சந்திரனை பார்த்துட்டு மனைவியை பார்த்து சொன்னாரு, மனைவியோட உள்ள முகப்பத்திலையும் மனைவியை சந்தோஷப்படுத்தணும்ன்ற நோக்கத்திலையும் இன்னும் முகப்பத்தை கூட்டணும்ன்ற நோக்கத்துல மனைவியை பார்த்து சொன்னாரு, இந்த சந்திரனை விட நீ பசுந்து இல்லாண்ட உனக்கு 3 தலாக்கு. இவர் சொன்னது தலாக்கோட நோக்கத்துல இல்ல, இன்னும் மனைவியோட முகப்பத்தை கூட்டணும் அன்பை ஏற்படுத்தணும்ன்றதுக்கே இந்த சந்திரனை விட நீ அழகு இல்லாண்ட உனக்கு 3 தலாக்கு. மனைவி பார்த்தா சந்திரனை பார்த்து அதுல வெளிச்சம் என்ன ஏண்ட வாக்கு, நான் எங்க சந்திரனை விட அழகா இருக்க போறேன். அதனால மனைவி சொன்னா நீங்க செஞ்ச வேலையால் இதுக்கு முன்னால் எனக்கு வாழ்றதுக்கு ஏல தலாக்குண்டா இருக்கு. இவர் பெரிய பிரச்சனையாரு, நான் சொன்னது வந்து இவளோட அந்த கூட்டி இன்னும் நெருக்கமா வாழ்றதுக்கு அது நேர பிரச்சனை ஆகிட்டு. அவள் சொல்றாள் தலாக்குண்டா, நான் சந்திரனை விட பசந்து இல்ல, சந்திரன் எவ்வளவு வெளிச்சம் அழகு, நான் அப்படியா இருக்கிறேன், எங்களுக்கு வாழ்றதுக்கு ஏல 3 தலாக்குண்டா இருக்கு. அவர் தெரிஞ்சிட்டார் இவருக்கு சரியான ஆர்த்தம் இல்லை, இதுக்கு தீர்வு ஒன்று இல்லையா, இப்ப சரியத்துல மார்க்கத்தில் இருக்க ஒரு தீர்வு ஒன்று இல்லையா. உடனே மன்சூருடைய காலம் அந்த தலைவர் இமாம் மன்சூருக்கு கடிதம் எழுதுகிறாரு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதே இதுக்கு தீர்வுதான். அந்த காலத்தில் நல்லவர்களுடைய வலமை இருந்த ஒரு மார்க்க பிரச்சனை வரும் பொழுது அந்த பகுதியில் உள்ள எல்லா உலமாக்களையும் ஒன்று சேர்த்து ஜம்பியத்துல் உலமா என்ற ஒன்று அந்த எல்லாருடைய இமாமுரும் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அவர்களுக்கு கூறினார். இப்படி எல்லா இமாம்களும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது உலமாக்களை ஒன்று கூட்டி அவர்கள் எல்லோரிடமும் அந்த மசலாவை முன்வைத்து தீர்வெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஒவ்வொருத்தரும் அவரவர் மனம் போக்கு போன போக்கல அவரவர் நேச்சர பத்துவாவாக கொடுக்கல் அந்த காலம், அதனால பிரச்சனை குறையும். இந்த கது மாறி ஒவ்வொருத்தரும் அவரவர் வெளிரங்கம் நீங்க எதை விளங்குறாரோ அதை பத்துவாவாக ஒவ்வொருத்தரும் கொடுக்க போயிட்டே பிரச்சனை. அந்த நல்லவர்கள் அப்படி இருக்க அவர் இந்த ஒரு பிரச்சனைக்காகவே அந்த பகுதியில் இருக்க எல்லா உலமாக்களையும் ஒன்று சேர்த்தார். புகாக்கள் முகத்திருங்கள் குரானோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து இந்த பிரச்சனையை முன்வைத்தார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்க தீர்வு என்ன, எல்லாரும் சொன்னாங்க தலா குண்டாகிட்டு, எல்லாத்தையும் கருத்து தலா குண்டாகிட்டு. அதில் இருந்தாரிமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட ஒரு மாணவர் ஒன்று அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அல்லது வேறொருத்தர் ஓரத்தில் இருந்த அவரோடு பேசல் அவர் சொன்னாரு, நான் சத்தியை விட்டு சொல்லலாம் எனக்கு தலா குண்டாகல்ல. எல்லாரும் கேட்டால் அதை எப்படி சொல்லி இந்த தலா குண்டாகல்ல எந்திருக்கிற வியாபாரம் என்ன, சந்திரன் அவிட அழகானவள் இல்லாண்ட தலா குண்டாகிட்டு மனைவி வந்து சந்திரன் வந்த இவர் அப்படி. அவர் சொன்னாரு, எல்லாரும் குர்ஆனை பெறட்டி சூரத்து சீன ஓதுங்க, அல்லாஹ் சத்தியம் என்ன சொல்லுகிறான், வத்தீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சனி தக்வீம், அஸ்தீன் மீது சத்தியமாக, ஜைத்தூனின் மீது சத்தியமாக, தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக, இந்த அபயமளிக்கப்பட்ட மக்கமா நகரின் மீது சத்தியமாக, நாம் மனித இனத்தை எல்லா படைப்பினங்களையும் விட அழகாக படைத்திருக்கிறோம். குர்ஆன் சத்தியம் என்று சொல்லிவிட்டது. எனவே மனிதன் சந்திரனை விட அழகானவன், சூரியனை விட அழகானவன், ஏனைய பெரும் பெரும் அழகான பூமரங்களை விட மனிதன் அழகானவன். அதனால இவனுக்கு தலா உண்டாகல்ல, எல்லாரும் ஏற்றுக்கொண்டான். அவர் குர்ஆனுக்குள்ளே நுழைந்த குர்ஆனுக்குள் சகல பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. ஆனால் அந்த குர்ஆனை எந்த உள்ளத்துடன் யார் அதிகமாக அதில் ஈடுபடுவாரோ அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுக்குள் இருந்து அந்த விளக்கங்களை வழங்குகிறார். தாரிஃபுன் அசாபிர்ல லைஃபுன் சாது ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவங்கள வாழ்க்கை வரலாறு கீழால ஒரு சம்பவம் எழுதப்படுது. அதாவது ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கு, ஒரு காலத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி, இஸ்லாமிய ஆட்சி தலைவராக இருந்தவர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு நாள் ஒரு தருக்கம் பிரச்சனை, அவர் ஒரு கருத்து இவர் ஒரு கருத்தை சொல்ல இப்படி மாறி 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 கதை போகுது. இடையில இவர் ஒரு கட்டத்துல இவர்கள் ஒரு பேச்சை உறுதிப்படுத்துறதுக்கு சொன்னாரு, நான் இல்லம் அபுன் மின் அஹ்லில் ஜன்னா, நான் சுவர்க்கவாசி இல்லாண்ட உனக்கு மூணு தலாக்கு. தலாக் சொல்ற நோக்கத்துல அவர் சொல்லல, இவரு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினத்துல பேச்சு முத்தி வேகத்துல இவரும் சொல்லிட்டாரு, நான் சொருக்கவாசியாக இல்லை என்றால் உனக்கு மூணு தலாக். மனைவி பார்த்தா அதே எப்படி நீங்க முடிவு செய்யலாம், நான் சொருக்கவாசி இல்லைண்டா. அவரும் ஏதோ வார்த்தையில சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு மூணு தலாக் உண்டாகிட்டு. தலாக்குன்றது பயங்கரம், இது சாதாரணமாக இருக்கிறேன். சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே உனக்கு மூணு தலாக்கில் முப்பது தலாக்கு சொல்லி இருக்கிறேன், மறு அடுத்த நாள் பார்க்க வந்து சேர்ந்து வாழ்கிறேன், வாழ்க்கை விபச்சாரத்தோடு. தலாக்குன்றது இன்றைக்கு அதை சும்மா, அதாவது ஒரு கண்ட சத்தரோ வந்த முதலாவது பேசுகிற வார்த்தையை அதில் அண்டிப்பிருக்கும். சியாமத்துடைய அடையாளங்கள் வந்து கத்திரம் சொல்லார், திவோஸ் அதிகமானது சியாமத்துடைய அடையாளங்கள். காவல் மாற்ற போன அவங்க சொல்லக்கூடியதே வரக்கூடிய கேஸ்ல 180% தலாக் கேஸ். திருமணம் முடிச்ச ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல புரிந்துணர்வு இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனை ஹதீஸ்ல வருவது, அதுல விளையாட்டும் வெற்றி தான், வெற்றியும் வெற்றி தான். ஜோக்குக்கும் தலாக்கிற வார்த்தை மனைவிக்கு பேசக்கூடாது. இப்ப இவர் மனைவி சொன்னா, நீங்க அப்படி உறுதியா சொல்றதுக்கு ஏல எனக்கு மூணு தலாக் உண்டாகிட்டு, நான் பெரிய நிகழ்ச்சியினால வாழ்றதுக்கு. இவர் காத்திரம், அவருக்கும் ஆத்திரம், ரெண்டு பேருக்கும் பெரிய இருப்பமில். நான் இந்த நிர்பந்தம் இந்த நிலைமை திருத்தி விட்டு அவரு ரஷீத் ரஹமத்துல்லாஹி அவரு இப்ப அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் எடுக்கல்ல, அவருக்கு தோல்வா பதிவா, அவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரு, யாருக்கு ரெண்டு பேர் அவருக்குரிய மாதிரி ரெண்டு பேரை கூப்பிட்டு அவருக்கு தோல்வா பதுவாவும் எடுத்திருக்கலாம், அப்படியெல்லாம் செய்யலவர் அல்லாஹ் பயந்த மனிதர். அதனால எல்லா உலமாக்களுக்கும் கடிதம் எழுதினார். எப்படி எழுதினாரு, எனக்குரிய இந்த பிரச்சனை இப்படி நடந்துட்டு இதுக்குரிய தீர்வு என்ன. எல்லாரும் பதிலெழுதி அனுப்பியிருந்தாங்க, இந்த விஷயத்துல தலாக் உண்டாகிட்டு. எல்லாருந்த கடிதத்தை பார்த்தாலும் தலாக் உண்டாகிட்டு, தலாக் உண்டாகிட்டு. அவங்க யோசித்தாங்க, சிலவேல எழுத்துல கேட்டு அனுப்பினது சரியா நிறைய பேருக்கு விளங்கி இருக்காது, திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை விளங்கப்படுத்தி நான் இந்த கட்டத்துலதான் சொன்னேன், அதனால் இதுக்கு ஏதாவது மார்க்கத்துல சலுகை இருக்குதா அப்படின்னு எல்லாரையும் அவர்கிட்ட தர்பாருக்கு வர வர எல்லாரும் வந்ததன் பின்னால திரும்ப அந்த பிரச்சனையை முன்வைத்தார். இதுதான் நடந்தது, இதுக்குதான் நான் இப்படி சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் எழுதி அனுப்பினதை போல தான், நாங்கள் யோசனை பண்ணி தான் எழுதி அனுப்பினோம் பதுவாக, அதுதான் முடியும். அதில் இருந்து நாங்கள் மிக முக்கியமான ஒரு பகை, மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஆய்வாளராக குர்ஆனுடன் தொடர்புள்ள ஒரு மனிதர் லைத்துகுன சாகர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் மௌனமாக இருந்தார். அந்த காலத்தில் மிக முக்கியமானவர், அவர் ஒன்றும் பேச. எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொல்லிதான் பிரச்சனை முடிஞ்சு. அவர் சொன்னார், நான் இதுக்கு தீர்வு எடுக்கிறதாக இருந்தால் முதலாவது அமீருல் முஃமினீனோட தனியாக கொஞ்சம் பேசணும், சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற எல்லாம் அனுப்பினார். இவரை தனியாக கூப்பிட்டாரு, இவர் சொன்னார், ஹரம் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அவர்கிட்ட, நான் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்க முதலாவது உங்களோட உள்ளத்துல இருந்து நீங்க ஜனாதிபதின்றதை எடுத்து போ, நான் சொல்றதெல்லாம் செய்யும் போ சரி. சொன்னாங்க, குர்ஆன் எடுத்துக்கோமாங்க, எடுத்துக்கோமாங்க குரானை திரட்டி சூரத்து ரஹ்மான எழுதுங்க, எடுத்தார் ஓதுங்கோண்டார். இப்ப அவர் போகிறார், ஹாரு ரஷீத் ரஹமத்துல்லாஹி அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமல் பயானிக்க குர்ஆன் போதிக்கு தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த தொடர்ந்து ஓதுறதுல எதே ஒரு ஆயத்து வருவது, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டி வருவேன் என்ற அச்சத்தினால் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறாரோ அவருக்கு இரண்டு சுவர்க்கம் என்ற வசனம் வந்த பொழுது இப்ப நிப்பாட்டுமோ. நிப்பாட்டிட்டு கேட்டாங்க, வாழ்க்கையில் எப்பயாவது அல்லாவை பயந்த ஒரு பாவத்துக்குரிய சந்தர்ப்பம், ஒரு பாவம் அல்லாவுக்கு மாற்றம் செய்வதற்குரிய ஒரு இக்கட்டான நிலைமை வந்து அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டி வருமே என்ற அச்சத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து இப்பொழுதாவது தவிர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறதா வாழ்க்கை. ஹரம் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பல கட்டங்கள் அப்படி ஏற்பட்டு. மனைவியிட்ட அவரை பத்தி கேட்டு பார்த்தா மனைவி சொல்றா,
இந்த விஷயத்துல நான் உண்மைப்படுத்துறேன், எந்த கணவன் எதிர நூற்றுக்கு நூறு அவர் எத்தனையோ கட்டங்கள் அல்லாவுக்கு முன்னா நிற்க வேண்டி வரும் என்றுதான் பேணுதலா நடந்து கொள்வார். சொன்னாங்க தலா குண்டாகல ஒரு சுருக்கம் உனக்கு ரெண்டு சுருக்கம், குரானுக்குள்ள இருந்து பதில் கொடுத்தால் எல்லா உலமாக்கள் வந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டாங்க அந்த பதுவா. குரான் அப்படிப்பட்டது. பெரியவர்களே சகோதரர்களே, குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஒன்று அந்த குரானை அழகாக ஓதுவது, வெறுமனே ஓதுவதல்ல, தஜ்வீத் முறைப்படி ஓதுவது அந்த குரானுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று. வரத்தில் குரான கருத்தீரா, சில நேரங்களில் வருஷக்கணக்கில் சொல்கிறாரு சூரத்துல் பாத்திஹாவை கூட சரியா உச்சரிக்க தெரியும். அவருக்கு சூரத்துல் பாத்திஹாப்பில 25-26 வயசுல உள்ளவர் வந்தாரு, அவர்கிட்ட சூரத்துல் பாத்தியா ஓதுவான ஓதினாரு, அவர் இன்னும் ஓதுறாரு ஐயாக்க நஅபுது வஐயாக்க நஸ்தயீன் இல்ல முடிச்சிடும் முஸ்தகீன் இல்ல முடிச்சிடும். ஆனா அவரை விசாரிச்சு பார்த்தா ஒரு நாளுக்கு சம்பாதிச்சா 1000 ரூபாய் கல்வி, மாசம் 30,000-50,000 முளைச்சிடும். ஆனா குர்ஆனுடைய நிலைமை சூரத்துல் பாத்தியா இவருடைய நிலைமை இல்லை. மகன் வந்து நல்ல இங்கிலீஷ் டியூஷன் போறாரு, படிப்பது தவறு என்று சொல்லவில்லை, கொஞ்சம் அவர் மொழித்தல பிழையா முடிஞ்சா இத்தனை கிளாஸ் பேசி இவ்வளவு செலவழி சின்னமிய மொழியை தெரியாமல் இருக்கு, இன்னும் உனக்கு இதுல ஓட்டம் இல்லாம வாப்ப காத்திரம் வரும். ஆனா அவன் குரான் ஓத சொன்னா சிக்கி சிக்கி ஓதுறான், குரான் ஓத தெரியா எந்த கவலையும் வர, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறாரு. ஏண்ட குரானை சரியாக உச்சரிக்க வேண்டுமே, சரியாக ஒரு உயர்வதாவது எழுத்துக்களை முறையாக உச்சரித்து குரானை அழகாக ஓத வேண்டுமே, எந்த முயற்சியும் செய்ய. முன்னோர்கள் நல்லவர்கள் சாலையுங்கள் ரமலாண்ட மாதத்துல குரான் திருத்தப்பட்டதுக்கு ஒரு ஏற்பாடு செய்வோம் என்று பள்ளிகள்ல ஹிஸ்புடைய மஜ்லிஸில் ஏற்படுத்தப்பட்டது. எதுக்கு அந்த இமாம் மஸ்ஜிதுடைய இமாம் இருந்து ஊர் மக்களுடைய குரானை கொஞ்சம் அவதானிக்கட்டும், அந்த சபையில இருந்து குரான ஊழத்து மூலம் பழகட்டும், குரானுடைய சூழல் உருவாகட்டும். ஏன் இன்றைக்கு பேசிக்கொண்டு அது திஜாசு அது வலிக்கிறது எல்லாம் இல்லாம கொண்டு எந்த கைதுகளை நல்லவர்கள் நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்தார்கள் அதெல்லாம் இல்லாமலாகப்படும். குர்ஆன் ஓதப்படுவது மத்தியிலுக்குள்ள குர்ஆன் ஹயாத்தாகவே குரங்கை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறாங்களே, ரமலானுடைய மாதத்திலே ஒரு மஜ்லிஸல்ல பல மஜ்லிஸ்கள் ஏற்படுத்தப்பட வேண்டுமே. ஏன் எங்களுடைய மகல்லாவிலே செயல்படி ஒரு 10 மணியிலிருந்து 11 மணி ஒருத்தவை இப்படி சுபகுவரில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசை வைக்க வேண்டிய இடத்திலே அதுவும் இல்லா போகட்டும் முயற்சா. இது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியமா சிறப்பா? பெரியோர்களே சகோதரர்களே, முதலாவது கடமை குர்ஆனை அழகாக ஓத பழகுவது, அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். பிஸ்னஸுக்கு வியாபாரத்துக்கு தொழில் செய்வதற்கு இன்னும் முன்னேறுவதற்கு இவருக்கு பெரும் பெரும் முயற்சிகளில் ஈடுபட முடியும் என்றால், இரவெல்லாம் முடிப்பதற்கு முடியும் என்றால், அதற்கு தியாகம் செய்ய முடியும் என்றால், ஏன் குர்ஆனை ஓத பழகுவதற்கு ஒரு நேரம் அவருக்கு ஒதுக்க முடியாது? யாரும் முன்வந்தா அல்லா விசாலமாக இருக்கிறார். வழக்கம் எத்தர்னல் குர்ஆனலின் ஜிக்ர் பகலின் முந்தகில், இது பொதுவான ஆயம். குர்ஆனை ஓதுவதற்கு, மரணம் செய்வதற்கு, விளங்குவதற்கு நாம் இலகுவாக்கி வைத்திருக்கிறோம். உங்கள் யாரும் தயாராக இருக்கிறீர்களா? வந்தா தருவோம். படிப்பினைக்காக வேண்டு சொல்லுகிறேன், நாங்கள் ஓதி கொண்டிருக்கிற நேரத்தில் 12 வயது, அப்ப மதுரசாவால் 40 நாள் ஜமா கழிக்கிறான். கொஞ்சம் ஜமாத் பக்தர் வந்திருந்தாரு, ஒரு இந்த சிப்ல வேலை செய்யும், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கு. உண்மையை சொல்றேன், வல்லாறு சொல்லுகிறேன், நம்மளாம் 55 வயசு. அவர் வந்து சொன்னது, வாழ்க்கையில எந்த பாவத்திலே நான் அதாவது ருசி காணாம இல்லை, எல்லா பாவத்தையும் நான் அனுபவித்திருக்கிறேன், அப்படிதான் எங்களை நிலைமை. அவர் விசாரிச்சு பார்த்தா அலிஃப் பாவும் அவருக்கு தெரியும். 55 வயசுல உள்ள இவருக்கு அலிப்பாவும் தெரியல, இவரு குர்ஆன் ஓதி கொடுக்கணும், அது இறக்கத்துல யோசிச்சிருப்பாங்க. இவர் வந்து 2 நாள் இவரு காக்க குர்ஆன் ஓத பழகணுமே. இப்ப எங்கட ஜமாத்துல இருந்தாலும் எங்கட உஸ்தாது ஹதரத் வந்து எனக்கிட்ட பொறுப்பு தந்தாரு, 40 நாளுக்குள்ள இவரு குர்ஆன் ஓதி கொடுக்கறவங்க பொறுப்பு உண்டாரு. ஹதரத் சொல்லிட்டாரு பொறுப்பெடுத்து, அவர் தாலிமு குர்ஆனை வாங்கி கொண்டு வந்தார். சின்ன புள்ளா எடுத்துக்கொண்டு வர அந்த குர்ஆன் அலிப் பால இருந்து ஆரம்பித்தார், முழுமையாக ஓதி முடித்தார். இரவு பகல அவருடைய தியாகம் என்னான்னு அந்த 40 நாளுக்குள்ளே அவர் வைராக்கியத்தில் இருக்கிறார். நான் இந்த குர்ஆன் எப்படி சரி ஓத பழகும்? சில நேரங்களில் நாங்கள் சகஜத்தில் எழுதி பார்த்து அவர் அந்த தாலிமு குர்ஆனை வச்சு கொண்டிருப்பார். இரவு தூங்கி நிலையில முடிப்போம் தான் சில டைம் அவர் அதோடு இருப்பார்.
எல்லாரும் பகல் சாப்பிட்டு தூங்கி இருப்பார். அவர் அந்த குரானை வச்சு அல்பாக்கா ஆத்திரம் வரும். அவர் செய்யற முயற்சியை பார்த்து ஒரு 15-20 நாள் போக அந்த தாரீஃப் குரான் ஓதி முடித்தாரு, அம்மஜிது ஓதினாரு. அதுக்கு பின்னால 40 நாள் முடிந்து போற நேரத்துல அவரை கட கண் முன்னாலேயே குரான் அடையாளம் வச்சு வச்சு ஓத ஆரம்பிச்சுட்டு போனாரு, சந்தோஷப்பட்டு போனார். இதுக்கு பின்னால இந்த குரானை நான் வாழ்க்கையை விட மாட்டேன். 40 நாளுக்குள்ள ஒரு 55 வயசுல உள்ள நன்மையை செய்யாத பாவத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு குரானை ஓத பலகரத்து கேடு உண்டா? ஏன் அதற்கு கீழே உள்ளவங்களுக்கு முடியாது? உள்ளத்துக்கு எடுக்கல. குரான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்தது என்பதை உள்ளத்துக்கு எடுக்காததுனால அதை ஒரு பக்கம் தள்ளிட்டோம், அதை பரக்கத்துக்கு வைத்து போன்றோம். அதனால் இவர்த கடையை தொடக்கிறதுக்கும் இவர்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கும் இவர்த வீடு ஓபன் பண்றதுக்கும் வேறொருத்தர் தான் வந்து குரான் ஓடும். தவறுண்டு சொல்ல வரல. ஓதலாம் வரக்கத்துக்கு ஆளுங்களுடைய வருகை, அவர்களுடைய துவா, இதை எல்லாத்தையும் கருத்துல கொஞ்சம் அழைக்கப்படுகிறது. என்றாலும் இவரும் அந்த குரானை தானாக ஓதுவதற்கும் பழகி இருக்க வேண்டும். அல்லது குரான் என்று வைக்கப்படுகிறது ஓதுவதற்கு இல்ல வரக்கத்து. எங்கே ரூட்ல போனா டிவிக்கு மேல குரான் வச்சுக்கிறார், வட்டியில வாங்கிய வாகனத்துக்கு முன்னால குரானை வச்சிருக்கிறாரு. என்ன செய்ய, வட்டியில வாங்கிட்டோம், குரான் சரி பாதுகாக்கணும். இது வந்து இன்னும் குரானை கேவலப்படுத்துறது போல, இதுக்கு இல்ல குரான் இறக்கி வைக்கப்பட்டது. வீட்டுல எல்லா ரூம்லயும் முரர் குரான் வச்சுக்கிறாரு சொல்றாரு. பரக்கத்துக்கு நான் எல்லா ரூம்ல முரர் குரான் வச்சுக்கிறேன். ஏன் ஆக டொய்லெட் பாத்ரூம்லயும் குரானாத்தான் வச்சுக்கிறேன் என்று சொன்னா அவரை நாங்க வரவேற்போமா? குரான் அசிங்கப்படுத்தியிருக்கோம். நதியத்துல கொண்டு வந்து குரானை வைத்திருக்கிறார். வட்டிக்கு வாங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய லானத்துக்குள்ளாக்கப்பட்ட வாகனத்துக்குள்ள குரானை வச்சு அல்லாஹ் உதவியை செய்கிறார். ஒரு நாளும் உதவி வராது, இது தண்டனை டபலா வருமா? குரான் பெருமனே பரக்கத்தை இப்படி அடைவதற்கு தரப்பட்டதல்ல. அந்த குரானுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அந்த குரானை ஓதுவது, ஓதப்படுவது, குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பது, மனைவி மக்களுடைய குரானை கவனிப்பது. திருமணம் முடித்து 40 வருடம் ஒரு தடவையாவது மனைவியை பார்த்து ஓட சூரத்து பாத்தியா ஓடு சரியாது பார்ப்போம். மகண்ட மகண்ட குரான் எத்தனை முறை செக் பண்ணியிருக்கு? குரானுக்கு இரண்டாவது கடமைதான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எழுதப்படுகிறது, மகிழ்வுக்கு பின்னால் உள்ள நேரத்திலே வீதிகளுக்குள் இருந்து குரான் ஓதக்கூடிய ஓசைகள் வந்து கொண்டு இந்த கதையெல்லாம் இல்லா பேசி ரமதான மாதத்துல ஒரு காலங்கள்ல பழைய மனிதர்களை பார்த்த முகரசருக்கு இடையில மஸ்ஜிதுகள்ல குரான் ஓதிக்கொண்டு, மகளிர் விசாவுக்கிடையில குரான் ஓதிக்கொண்டு, சுபகுக்கு பின்னால குரான் ஓதும் ஓசைகள் வந்து கொண்டு இன்றைக்கு வீதிகளுக்குள் இந்த மகிழ்வுக்கு பின்னால் இது வருது வேறென்ன மோசம். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால குரானுடைய இரண்டாவது கடமை அந்த குரானை விளங்குவது. ஆலிமுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் குரானை விளங்குவதும் பொறுப்பு. ஊர் மக்கள் அந்த ஊருடைய நிர்வாகத்தில் வந்து கேட்க வேண்டும், அல்லது அந்த ஊருடைய ஆங்கிலத்திலே வந்து கேட்க வேண்டும், எங்களுக்கு குரானை விளங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள். கேட்பது ஊர் மக்களுடைய பொறுப்பு, அவ்வாறு ஏற்பாடு செய்து கொடுப்பது நிர்வாகத்துடைய பொறுப்பு. குறைந்தது எங்களுடைய ஊரிலே குரானை விளங்குவதற்கு நாம் வாரத்தில் ஒரு முறையாவது சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறோம். மார்க்கத்தை விளங்குவதற்கு வாரத்தில் ஒரு முறையாவது சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறோம் என்றால் பொறுப்புதாரிகள் தப்பிவிடுவார்கள். அப்படி ஏற்பாடு செய்து ஒருவர் அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவர் பாவம் குற்றவாளியாக ஆகும். குரானை விளங்குறதுக்கு நாம் என்ன செஞ்சோம், என்ன முயற்சி செய்தோம்? ஒன்று இருக்கிறதே பொதுவாக ஒரு விடயம், குரானை வந்து சில பேருடைய கருத்து இருக்குது, அதாவது குரானை வந்து தர்ஜுமத்துல் குரானை வாசிக்கவே கூடாது, அதை வாசித்தா வழிகேட்ட வைத்திருவார். இப்படி ஒரு கருத்து கருத்து, அதுவும் ஒரு சரியான கருத்து அல்ல. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க எல்லார்டையும் பேசி கேட்டுக்கொண்டு இருக்கணும்ன்றது இல்லை, வெறுமனே தர்ஜுமத்துல் குரானை வாசித்தாலே முழு குரானை விளங்கிடலாம், ஆளுங்களை பேசி கேட்கணும் அப்படின்றது இல்லை. தமிழ்ல எழுதப்பட்டிருக்குது, வாசித்து முடிச்சா குரானை விளங்கலாம், அதுவும் தவறானது. புலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க குரான்ல 3 பகுதி இருக்கு. ஒரு பகுதி இருக்கிற குரான்ல அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது தனித்தனி எழுத்துக்களில் வரக்கூடிய அல்லாஹ் மீன் யா சீன் சா நூன் இப்படி நிறைய குரான்ல வருகிறது. இதுக்கு அர்த்தம் வந்து யாருக்குமே தெரியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். பெரும்பெரும் உலமாக்களும் முபசிரும்களும் சஹாபாக்களும் விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹு அலமுபி முராதிஹி, இதற்குரிய அர்த்தம் என்ன என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நாங்க யோசிக்கலாம், எதுக்கப்பா யாருக்கும் விளங்காத குரான் இறக்கி வைக்கோம், அது அந்த காலத்தில் அரபியில் பாண்டித்துவம் பெற்றவர்கள் இது குர்ஆன் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் செலஞ்சுக்காக வேண்டி இறங்கினான் அப்படி இல்லை இது மாதிரி ஒரு வசனம் இறக்குதா இதுக்கு அர்த்தம் சொல்லுதா அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க நிச்சயமாக இதுக்கு அர்த்தம் இருக்கிறதால எங்களால் முடியாமல் இருக்கிறது ஏற்றுக்கொண்டாங்க இது அல்லாஹ் புறத்தில் உள்ளது அற்புதத்தை விளங்கப்படுத்துறதுக்கு முஹிதாவுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் குரான்ல இன்னொரு பகுதி இருக்குது இதே குரானை விளங்கின அரபு பாசைய சரியா படித்து அந்த அரபு பாசையின் மூலமாக குரானை விளங்க தெரிந்த அந்த உலமாக்கள்கிட்ட பேச்சுதான் விளங்கும் அப்படி ஒரு பகுதி இருக்கு எல்லாருக்கும் சாதாரணமா விளங்குறது அந்த பகுதியை வெறுமனே தர்ஜுமாவா வாசித்து விளங்க போனா சில வேளை வழிகேட்டுல பேசிடலாம் இது ஒரு பகுதி உதாரணத்துக்கு சொல்லு குரான் ஒரு ஆயத்து வருவது அமல் செய்யக்கூடியவர்களின் மீது போதை பொருட்களை உட்கொள்வதிலே தவறு கிடையாது இதான் தர்ஜுமா இதுக்கு எப்படி விளக்கம் எடுப்போம் நேரடியாக தர்ஜுமாவது இந்த ஆயத்துல பார்த்தோம் ஈமான் கொண்டு சாலியான அமல் செஞ்சா போதை பொருட்களை உட்கொள்றதுல தவறு கிடையாதுதான் அப்ப தொழக்கூடியவங்களுக்கு நோம்பு பிரிக்கக்கூடியவங்களுக்கு குர்ஆன் ஓதுறவங்களுக்கு ஒரு தம் அடிச்சு கொள்ள பிரச்சனை இல்லை தொழாதாக்களுக்கு தான் புரிஞ்சிருந்த ஆரம்பம் யாரத்துல எதிரங்கம் அப்படியே இது குர்ஆனுக்குள்ள இருக்கிறது ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்து இது ஏன் இறங்கிய என்ற காரணத்தை விளங்காமல் இந்த ஆயத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு அதை விளங்காமல் இதனை விளங்க முடியாது இது மதுவுடைய விடயத்திலே இஸ்லாத்துக்குள்ள வந்ததன் பின்னாலும் ஆரம்பத்தில் மது ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை இந்த மது பிரியர்களாக இருந்தார்கள் உடனே மது ஹராம் தான் இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டார்கள் இன்றைக்கு சார் இஸ்லாத்தை விரும்பக்கூடிய சிலரும் ஹசினா செய்யணும் என்ற பயத்தில் இஸ்லாத்துக்கு வராமல் இருப்பது போல இப்ப அல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் ஹம்ருல மதுவுல வெறுப்பு ஏற்படுத்தார் ரெண்டாவது தொழிலேல மட்டும் தவிர்த்து கொங்கோடு தடுத்தார் அதுக்கு பின்னால் அல்லாஹ் மொத்தமான ஹராம் ஆக்கினால் சில வருடங்களுக்கு பின்னால் மது ஹராம் இப்ப சில சஹாபாக்களுக்கு கவலை வந்துச்சு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடத்துக்கு பின்னால்தான் மது ஹராமாக்கப்பட்டிருக்குது அப்ப இவ்வளவு காலமும் எங்களுக்கு முன்னாலதான் நீங்களை உறவினர்கள் நீங்கள் எத்தனையோ பேர் சஹாபாக்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க மது அருந்திய நிலைமையில்தான் மூத்தாக இருக்கிறாங்க அவங்கள நிலைமை என்னங்கிற கவலை வந்தோடனே அல்லாஹ் ஆயத்திறப்பினான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால மது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால ஈமான் சாலிஹான் அமல் செய்து கொண்டு இருந்தாங்க அப்ப ஹம்ரு மது அருந்தி இருந்தா அவங்களுக்கு குற்றம் இல்லாண்டு இது அந்த ஆட்களுக்கு மட்டுமில்லாது பிற பெருமாய பரிசுமாவை பார்த்து வெளிரங்கமா நேரடி அர்த்தம் எடுக்க போற இப்படி குர்ஆனுக்குள் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறதே அதை இவர் நேரடியாக பார்த்தால் விளங்குறதுக்கே உலமாக்களை அணுக வேண்டும் கேட்க வேண்டும் இன்னும் குர்ஆனுக்குள்ளே பல வசனங்கள் இருக்கிறது தர்ஜுமா வாசித்தும் விளங்கலாம் சுருக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பேசப்பட்டிருக்கிறது முன்னைய சமுதாயங்கள் அளிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது இப்படி ஒரு பெரும் பகுதி இருக்கிறது இதை தர்ஜுமத்துல் குர்ஆன் படித்தும் ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம் மற்றபடிக்கு அவருடைய இன்னும் தெளிவான விளக்கங்களை உலமாக்களின் மூலம் விளங்கலாம் எனவே மேலான பெரியவர்களே சகோதரர் எப்படியோ குர்ஆனை ஓதுவது விளங்குவது அமல் செய்வது எத்தி வைப்பது இது குர்ஆனுக்குரிய கடமை இந்த மாதத்திலே குறைந்தது நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கும் ஓரளவாவது விளங்குவதற்கும் நேரம் கொடுப்போம் முயற்சி செய்வோம் அல்லாஹ் குர்ஆனுடன் வாழ்ந்து குர்ஆன் மீது மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்